إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأصدقائه الذين بعد. فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل وأطيعوه. الله تعالى يقول وأصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت ويقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. صدق الله العزيز الحكيم. فقال رسول الله صلى الله عليه وسلم صنفان من أمتي فإذا صلحا صلح الناس كله وإذا فسدا فسد الناس كله العلماء والأغنياء أو كما قال عليه الصلاة والسلام. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபோக்கப்படுத்துகின்ற ரப்பாகிய வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அனைத்து முறித்தாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்துன்னும் கருணையும் சலாமன்னும் இறக்க வந்தனமும் அகிலத்து பேர் அருள்படையாய் வந்துவிட்ட காதில் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாரின் நபிச்சுவடுகளை அணுகுமத்தியால் எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள் சாபிஈன்கள் தீர்க்கதரிசிகள் யுகமுடிவு நாள் வரைக்கும் இம்மன்னகத்திலே தோன்றி மரணிக்கின்ற அனைத்து முஃமின்கள் முஸ்லிம்கள் யாத்திரையும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனித ஜுமாவின் கடமை பெரிதென மதித்து அல்லாஹ்வின் அருள் சுரக்கும் அவனது அல்லகத்தில் இறை இல்லத்தில் ஒன்று குழு நிறைக்கும் அல்லாஹின் நல்லே இஸ்லாமிய சகோதரர்களே, எப்பொழுதிலும் எத்தந்தர்ப்பத்திலும் எந்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சு நடக்குமாறு முதற்கன் அடியனுக்கும் அடுத்தாண்மையாக உங்களுக்கும் வசியத்தின் நற்போதனை புரிகின்றேன், சான்று பகர்கின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சுத்தமான சத்தியமான யாராலும் எவராலும் சந்திக்க முடியாத ஒரு மார்க்கத்தை தந்திருக்கின்றான். அந்த தீன் இஸ்லாத்தி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனித வாழ்வுக்கு எவைகள் தேவையோ அனைத்தையும் பூர்ணப்படுத்திருக்கிறான். தொழுகை மட்டுமல்ல, நோன்பு மட்டுமல்ல, ஜகாத்து மட்டுமல்ல, மனித வாழ்வோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் பூர்ணப்படுத்திய மார்க்கம் தான் நம்முடைய இஸ்லாம். அந்த வகையில் அல்லாஹ்வினால் தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை தீன் இஸ்லாத்தை எடுத்து நோக்கின்ற பொழுது அதிலே உடல் ரீதியான பொருள் ரீதியான வணக்க வழிபாடுகள் இருவிருமாக பிரிக்க முடிகின்றது. உடல் ரீதியான வணக்க வழிபாடுகள் என்றால் என்ன? ஒருவர் அல்லாஹ்வை சொல்வது, அவனுக்காக நோன்பு நோட்பது, குர்ஆன் ஓதுவது, ஹஜ்ஜி செய்வது, இன்னொரு கடமைகளை ஒரு அடியான் உடல் ரீதியாக நிறைவேற்றுகின்ற வணக்கங்கள் இமாஜிசுக்கள் எனலாம். பொருள் ரீதியான வணக்க வழிபாடு என்று சொல்கின்ற பொழுது அதுதான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த செல்வத்தின் மூலமாக பணத்தின் மூலமாக கொடுக்கப்படுகின்ற ஜகாத், தான தர்மங்கள், சதக்கா போன்ற வணக்கங்களாகும். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, உடல் ரீதியான இபாதத்தை வலியுறுத்துகின்ற இஸ்லாம் பொருள் ரீதியான வணக்க வழிபாடுகளையும் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் உலகத்தில் ஒரு மனிதன் செல்வம் கொடுக்கப்பட்டு வாழுகிறான் என்றால் அது அல்லாஹ்வின் பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். செல்வம் என்பது, பணம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை. அல்லாஹ்வுடைய உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ செல்வந்தர்கள் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். தோழர்கள் உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்களாக நமக்கு ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, அவர்களுக்கு கொடுத்த செல்வத்தை வைத்து, அந்த பணத்தை வைத்து அல்லாஹ்வுக்கு உரிய முறையில் பயன்படுத்தியதன் காரணமாய் அல்லாஹ்விடத்திலே பயன்படுத்தினால் அதை ஏற்றுக்கொள்வானோ அங்கீகரிப்பானோ, அந்த முறைப்படி நிறைவேற்றப்பட்டதன் காரணமாய் அவர்கள் மறைவாழ்ந்து மறைந்து இன்றைக்கு இன்றைக்கு 1400 ஆண்டுகள் கழிந்தும் கூட இந்த வரலாறு பேசிக்கொண்டே இருக்கின்றது. அவர்கள் வாழ்ந்த மண் அவர்களை புகழ்ந்து உரைத்துக் கொண்டே இருக்கின்றது. ஹஜ்ரத் அபு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபு பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எவ்வளவு மிகப்பெரிய செல்வந்தர்கள், எவ்வளவு சமூகத்துக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டார்கள் என்றால், ஹஜ்ரத் உஸ்மான் மிக பிரசித்தி பெற்ற ஒரு செல்வந்தராக, ஒரு பிடவை வியாபாரியாகவும், ஏனைய வியாபார சரக்குகள் வியாபாரத்திலே அவர்கள் பிரபல்யம் பெற்றவர்களாகவும் காணப்பட்டார்கள். அன்னாருடைய அந்த காலத்திலே, அதாவது தீரே வீரே திரை உஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு கூட மதீனாவில் இடம்பெற்றிருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பெயரிலே மத்ராத் உஸ்மான், உஸ்மானுடைய விளைச்சல் தோற்றம், உஸ்மானுடைய அந்த பேரித்தன் தோற்றம் என்று பெயர் சூட்டப்படுகின்ற அளவுக்கு சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக, சமூகத்திற்கு ஒரு வழிகாட்டியான ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரண புருஷராக இவ்வுலகத்திலே வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். வரலாற்று பின்னணியிலே வருகின்றது, அவர்களுடைய காலத்திலே மதீனாவில் ஒரு கிணறு இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காலத்திலே ஒரு கிணறு இருந்தது. பனு நஜ்ஜார் எனப்படுகின்ற அந்த கோத்திரத்துக்கு சொந்தமான ஒரு கிணறு. அக்கிணத்திலே தான் முஸ்லிம்களும் காபிர்களும் நீரந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். கால போக்கிலே முஸ்லிம்கள் இடைநிறுத்தப்பட்டு அவர்கள் சனி செய்யப்பட்டார்கள். அந்த குறைசி காபிர்களால் அக்கிணத்துக்கு வர முடியாமல் முற்றுகையிடப்பட்டிருந்தார்கள். அகா நாளடைவிலே அக்கிணத்துக்கு விலை பேசப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மானை ரலியல்லாஹு நோக்கி சொன்னார்கள், அல்லாஹ்வின் பாதையிலே அந்த கிணற்றை வாங்கி அல்லாஹ்வின் வழியிலே சமுதாயத்துக்காக வேண்டி வக்ஃபு செய்கின்றவர், சமுதாயத்துக்காக வேண்டி அல்லாஹ்வின் பாதையிலே விட்டு விடுகின்றவர் உங்களிலே யார் இருக்கிறார் என்று கேட்க, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 200 திருகங்கள், 200 வெள்ளி காட்சிகளை கொடுத்து அக்கிணத்தை வாங்கி அல்லாஹ்வின் வழியிலே விட்டு விடுகின்றார்கள், அல்லாஹ்வின் பாதையிலே வக்ஃபு செய்து விடுகின்றார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த கிணறு வக்ஃபு செய்யப்பட்டது மட்டுமல்ல, பெயர் சூட்டப்பட்டது. தீரே உஸ்மான், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கிணறு என்று. அக்கிணத்திலே இருந்துதான் அந்த ஈத்தம் தல தோட்டத்துக்கு, பேரித்தம் தோட்டத்துக்கு நீர் புகட்டப்பட்டு அதிலே கிடைக்கின்ற வருவாய் எல்லாம் எடுத்து இன்று மதீனாவிலே அந்த தலை நகரிலே மிகப்பெரிய ஒரு பில்டிங், மிகப்பெரிய கட்டிடம் வாங்கிவிடப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து வரக்கூடிய வருவாயை இன்று தாருல் ஐசாம், பைத்துல் ஜகாத், பைத்துல் மால் எனப்படுகின்ற 3 இடங்களுக்கு அப்பணம் பிரித்தளிக்கப்படுகின்றது. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், அவர்கள் அல்லாஹ்வின் வழியிலே உல தூய்மையோடு, இஹ்லாஸோடு, இறையற்றத்தோடு பணத்தை செலவழித்து அந்த கிணற்றை வாங்கி அல்லாஹ்வின் பாதையிலே விட்டு விடுகின்றார்கள். இன்று நான் காலப்போக்கிலே இன்று வரைக்கும் மற்றும் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்கின்றவர்கள் அவ்விடத்தை பார்வையிடாமல் இருப்பதில்லை. அவ்விடத்துக்கு சென்று அதனை பார்வையிட்டு படிப்பனை பெற்றுத்தான் வருகிறார்கள் என்றால் அந்த நாயக தோழர்களுடைய சகாபாக்களுடைய பணம் சமூகத்துக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது, எவ்வளவு பிரயோஜனமாக இருந்தது. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, மறை வாழ்ந்து மறைந்து ஆயிரத்தி சட்டம் வருடங்கள் கழிந்தாலும் கூட அன்னாருடைய சதகா, அன்னார் நல் வழியிலே வாரி இறைத்த அந்த தான தருமங்கள், அந்த பேருபகாரங்கள் இன்றும் பேசப்படுகிறது என்றால் இதுதான் சாதனை என்று சொல்லலாம், இதுதான் வெற்றி பாக்கியம் என்று சொல்லலாம். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று சாதனை என்றால் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? ஏவாவது குருநாகல் மாவட்டத்திலே ஒரு 100 ஏக்கர் தென்னந் தோட்டத்தை வாங்கிவிட்டோம் என்றால், அல்லது அத்தன்றையிலே ஒரு 100 ஏக்கர் தேயிலை தோட்டத்தை வாங்குவோம் என்றால், அல்லது நாட்டின் தலைநகரிலே மிகப்பெரிய ஒரு பில்டினை வாங்கி வருவாய்க்காக விட்டுவிட்டோம் என்றால் இதனை ஒரு பாக்கியம் என்று சொல்கிறோம், இவரை ஒரு அதிர்ஷ்டசாலி என்று கூறுகிறோம். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இதுவெல்லாம் அதிர்ஷ்டம் அல்ல, இதுவெல்லாம் பாக்கியம் அல்ல. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை வாரி வழங்கியிருந்தால் அது ஒரு ஞாபகத்துத்தான், அதுவும் ஒரு பாக்கியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உரிய முறையில் பயன்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் அதனை பாக்கியம் என்று கருதலாம். சமுதாயத்துக்கு, ஏழைகளுக்கு, சமூகத்திலே தேவைகளுக்கு வாரி இறைக்கின்ற பொழுதுதான் அந்த பணத்தின் ஹக்கை அவர் நிறைவேற்றியதாக கருத முடியும். பணத்துடைய உரிமையை அவர் நிலைநாட்டியதாக கூற முடியும். இதற்கு மாற்றமாக தன்னுடைய வீடு, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளை என்று தனது சுயநலத்தை மாத்திரம் கருதி சுயநலத்தோடு உலகத்தில் வாழ்வாரையானால் அவருடைய பயன் சமூகத்துக்கு பயனற்றதாக மட்டுமல்ல, நாளை செய்யாமத்திரிய நாளையில் அதற்காக வேண்டி அல்லாவிடம் பதிச்சொல்லியாக வேண்டும் என்பதில் என்னவான் சந்தேகம் இருக்கிறது. ஆக அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, தனக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு தனது சொத்திலே இருந்து ஒரு வாரி சுருமை அனந்திர சொத்து இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று கத்தி கணிக்கவில்லை. ஆனால் இவைகளை நிறைவேற்றுவோடு சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய, ஊருக்கு ஆற்ற வேண்டிய நம்முடைய மறுமையுடைய பிசினஸ், கபருடைய பிசினஸை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் நோக்கி செல்கின்ற 6 அடி கபரு தெளிப்பதற்கும் செழிப்பதற்கும் நமக்கு இறுதியாக கை கொடுப்பது நாம் கொடுத்திருந்த சதகாக்கள், நாம் கொடுத்திருந்த தருமங்கள், நாம் சமூகத்துக்கு செய்கின்ற சேவைகள் தான் நமது கபருக்கு பயனளிக்கக்கூடியது. இதுதான் ஆக்ராவுடைய சாதனையாக கூற முடியும். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, சஹாபாக்கள் இஸ்லாம் என்று சொன்னால் தொழுகை மற்றும் நிலாற்றவில்லை, நோன்பை மாற்ற நோக்கவில்லை, பண ரீதியான பொருள் ரீதியான பணக்க வழிபாடுகளுக்கு வலியுறுத்தப்பட்டு விட்டால் அதற்கு முதலிடம் கொடுத்தவர்கள் தான் சஹாபாக்கள், அதற்கு முதல் சீட்டுக்காக வேண்டி காலடி எடுத்தவர்கள் தான் நாயக தோழர்கள். ஆங்கிலே வருகின்றது, மஞ்சள்லவி எம்ருல்லாக கருதன் அசனா, அல்லாஹுக்காக வேண்டி அழகிய கடன் கொடுப்பவர் யார் என்ற ஒரு ஆண் வசனம் அருளப்படுகின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ் நம்மிடம் கடன் கேட்கிறார், அடியார்களிடத்தில் அழகிய கடன் கேட்கிறான் என்ற ஒரு ஆண் வசனம் இறக்கி அருளப்படுகின்றது. இந்த ஆயத்தின் கரைச்சை குனிந்த அபு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு விருப்பமான 600 ஏக்கர் கொண்ட ஒரு பேரித்தம் தோட்டம் இருந்தது. அன்பாண்டவர்களே, அல்லாஹின் வழியிலே அதனை விட்டுவிடுகின்றார்கள், அல்லாஹின் வழியிலே அதனை சதக்கா செய்து விடுகின்றார்கள். தோட்டம் அல்லாஹுக்காக தண்டி விற்கப்பட்டு விட்டது. தோட்டத்தை விட்டு வெளிவருகின்றார், மனைவியிட மனைவி தன்னை நோக்கி வருகின்றார். சொன்னார்கள், அதாவது யா உம்மு தஹ்தா, உம்மு தஹ்தாவே, இந்த 600 ஏக்கர் கொண்ட பேரித்தம் தோட்டம் அல்லாஹுக்காக வேண்டி விற்கப்பட்டு விட்டது. அல்லாஹின் பாதையிலே தர்மம் செய்யப்பட்டது என்று சொன்ன நேரத்தில் மனைவின் வாயிலிருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? ரபிஹல் ஃபயாபத்தஹ்தா அபு தஹ்தாவே, லாபகரமான வியாபாரத்தை செய்து விட்டீர்கள். ஒரு இன்பகரமான சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை அடைந்து விட்டீர்கள் என்று சந்தோஷமாக பூரிப்படைந்தவர்களாக கூறுகின்றார்கள். அன்பாந்தவர்களே, சொல்லுவார்கள், சிங்கத்துக்கு பிறக்கின்ற குட்டி சிங்க குட்டியாகத்தான் இருக்கும், பூனைக்கு பிறக்கின்ற குட்டி அது பூனை குட்டியாகத்தான் இருக்கும். அதுல அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு ஈமானிய உள்ளவர்களாக தியாக செம்மலாக இருந்ததனால் அன்னாருக்கு வருகின்ற மனைவி அவருக்கு பிறக்கின்ற பிள்ளைகளும் தியாகிகளாகத்தான் இருப்பார்கள். அபு உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா அபு தஹ்தா, நீங்கள் லாபகரமான ஒரு வியாபாரத்தை செய்துவிட்டீர்கள் என்று உற்சாகப்படுத்துகிறார்கள் என்றால் அருமையானவர்களே, இதுதான் பாக்கியம் என்று சொல்லலாம், இதுதான் நபிஸ்தம் என்று சொல்லலாம். அந்த வகையில் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே தந்திருக்கக்கூடிய இந்த பணத்துக்காக வேண்டி, இந்த செல்வத்துக்காக வேண்டி நமது ஊருக்கு, நமது வீட்டுக்கு, நமது கிராமத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் தாராளம். நாம் வாழ்கின்ற ஊர் நாம் பிறந்து மரணிக்க இருக்கின்ற இந்த ஊருடைய இரண்டு கண்கள் காணப்படுகின்றன. அவைகள் தான் ஒன்று சுத்வாவை சுஜூது செய்கின்ற, அல்லாவை சிரம் பணிக்கின்ற அந்த மஸ்ஜிதுகள், இரண்டாவது தான் கால் மடித்து நாலறிவை கற்று வெளியேறுகின்ற கல்வி கற்கின்ற பாடசாலைகள். இந்த இரண்டும் ஊருடைய கண்கள் என்று சொல்வார்கள். எப்படி ஒரு மனிதன் இரண்டு கண்கள் இல்லாமல், பார்வை இல்லாமல் வாழ முடியாதோ, வாழ்வது எவ்வளவு சிறப்புமோ, அதே போன்ற ஒரு ஊரில் அல்லாவை சிரம் பணிக்கின்ற, அல்லாவை சுஜூது செய்கின்ற, மாளிகை இல்லாமல் கல்வி கற்றுகின்ற, கல்வியை படிக்கின்ற, பாடசாலை இல்லாமல் ஒரு ஊரில் வாழ்வது மிகப்பெரிய ஒரு சிரமம். அருமையானவர்களே, நாம் கொடுக்கின்ற தருமங்கள், நாம் கொடுக்கின்ற சதகாக்கள், பண ரீதியாக செலவழிக்கின்ற அந்த பணங்கள் இருக்கிறதே, இவ்விரண்டு முதன்மைப்படுத்தப்பட வேண்டியவைகள். இவைகள் முதலிடம் கொடுக்கப்பட வேண்டியவைகள். ஏனென்றால் அந்த ஒரு ஊரிலே அல்லாஹ்வுடைய மாளிகையை செழித்தோங்குகின்ற பொழுது மஸ்ஜிதுக்காக வேண்டி பணங்களை உரிய முறையில் வாரி இறைக்கின்ற பொழுது அம்மஸ்ஜிதிலே எத்தனை பேர்கள் சுஜூது செய்கின்றார்களோ, எத்தனை பேர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்களோ, எத்தனை ஆயிரம் மக்கள் துஆத்து குர்ஆன் அதிகரி செய்கின்றார்களோ, அத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுடைய நன்மைகளும் அந்த தனவந்தருக்கு, தர்ம கருத்தாவுக்கு சென்று கொண்டேதான் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே தான் மஸ்ஜிதுக்காக வேண்டி தனவந்தர்கள் செலவழிப்பது மட்டுமல்ல, மஸ்ஜிதுடைய ஹக்குகளை ஒவ்வொரு ஊர் ஜமாத்தார்களும் பேணுகின்ற பொழுது மஸ்ஜிதுக்கு செய்ய வேண்டிய, மஸ்ஜிதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஹக்குகளை, உரிமைகளை பேண வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு மஹல்லா வாசிகளுக்கும் இருக்கிறது. அன்பாந்தவர்களே, தன்னை நம்பி வாழுகின்ற குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பு இருப்பது போல, தனது வீட்டுக்கு ஒரு பொறுப்பு இருப்பது போல, தனது கடைக்கு ஒரு பொறுப்பு இருப்பது போல, மஸ்ஜிதுக்கு ஆற்ற வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தான் அதற்குரிய மாதாந்த சந்தா பணங்களையோ, மஸ்ஜிதுக்கு செலுத்த வேண்டிய மாதாந்த பணங்களை உரிய முறையில் கொடுத்திருவது. ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் நமது குடும்பத்தை பற்றி மட்டுமல்ல, தனது பிள்ளைகள் பற்றி மட்டுமல்ல, தனது வியாபாரத்தை பற்றிமல்ல, தான் சுஜூது செய்த மஸ்ஜிதுக்கு செலுத்த வேண்டிய ஏதாவது கடன்கள் இருந்தால், ஏதாவது கொடுக்க வேண்டிய செலுத்த வேண்டிய உரிமைகள் இருந்தால், அவைகள் கொடுக்கப்படவில்லை என்றால் நாளைய கியாமத்திலே நாளையில் நமது இரு கைகள் பின்னால் கட்டப்பட்டு கேள்விகள் கேட்கப்பட்டு நரகத்தை நோக்கி செல்வதற்கு இந்த ஒரு தவறு மாத்திரம் போதும். அருணை பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே தான் அல்லாஹ் இந்த உலகத்தில மனிதர்களாக எமக்கு எத்தனையோ உரிமைகளை தந்திருக்கிறான், எத்தனையோ பொறுப்புகளை தந்திருக்கிறான். அந்த பொறுப்புகளில் ஒன்றுதான் அல்லாஹுடைய மாளிகைக்கும் பாடசாலைகளுக்கும் மதரசாக்களுக்கும் நம்முடைய உரிமைகளை கொடுப்பது. பொருளாலும் அவைகளுக்காக உழைத்து பாடுபடுவது நம்முடைய தாராள தன்மையாக இருக்கிறது. ஆனால் முன்னோர்களை பார்க்கின்ற பொழுது இமாம்கள் சாதகங்கள் நமக்கு எவ்வளவு முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள், இஸ்லாம் என்றால் விளங்கி வைத்திருந்தார்கள். நெற்றி கடுக்க கடுக்க, கால் கடுக்க கடுக்க சொல்லுவது மட்டுமல்ல இஸ்லாம், நோன்பு நோட்பது மட்டுமல்ல இஸ்லாம், ஜகாத் ஹஜ் செய்வது மட்டுமல்ல இஸ்லாம், அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக வேண்டி பேண வேண்டிய உரிமைகளை தேடினார்கள், பொதுச்சத்துக்களை பகிர்ந்தார்கள் என்ற அளவுக்கு என்றால் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் தன்னுடைய அரசராக கலீபாவாக இருக்கின்ற பொழுது இரவு நேரம் ஆகிவிட்டால் தனது மனைவி அரண்மனைக்கு வருவார்கள், விளக்கை அணைத்து விட்டுத்தான் தனது மனைவியோடு கதைப்பார்கள். ஏன் தெரியுமா? ஏன் அந்த நேரத்தில் எரிகின்ற அந்த விளக்கு இருக்கிறது, இது அரசாங்கத்துடைய சொத்து, பொது சொத்து, தனது சொந்த தேவைக்கு அது வெளிச்சமாக வரக்கூடாது என்று பயந்தார்கள். ஏன் நாளைய கியாமத்துடைய நாளையில் அந்த நேரத்தில் எரிகின்ற வெளிச்சம் கபரிலே நமக்கு ஒரு நெருப்பாக வந்துவிடும் என்று பயந்தார்கள். ஆனால் இன்று நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? 30 வருடமாக 40 வருடமாக முஸ்லிம்களாக வாழுகிறோம், மோமின்களாக வாழுகிறோம். இன்று பள்ளி சத்து என்றால், பாடசாலை சத்து என்றால், மதரசா சத்து என்றால் இன்று சீனி சர்க்கரையாக மாறிவிட்டது. அன்பாந்த சகோதரர்களே, பெரியவர்களே, உதாரணத்துக்காக ஒரு மதரசாவுக்கு அவ வருவாய்க்காக வேண்டி அதாவது 5 வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்ற வைத்துக் கொள்வோம், ஒரு வீட்டுடைய வாடகை மாதம் 10,000 ரூபாவாக இருக்கிறது. இவர் அந்த வாடகை கொடுக்காமல் அதிலே கொடுப்போம் செய்து உதாசீனம் செய்து அந்த வீட்டில் வாழ்வார் என்றால், அந்த பணத்தை உரிய முறையில் கொடுக்காமல், அந்த பணத்தை சரியாக நிறைவேற்றாமல் அந்த வீட்டில் வாழ்வது சுத்த ஹராம். அதே நேரத்தில் அவர் சொல்லுகின்ற கொள்கையோ, அந்த வீட்டில் ஓதுகின்ற குர்ஆன் திலாவத்துக்களோ, அந்த துஆக்களோ அல்லாஹ்விடத்தை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, துஆக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, சில இடங்களை பார்க்கிறோம் ஏதாவது பொதுச்சத்தென்று வந்துவிட்டால், பொது பொது அதாவது ஒரு ஊருடைய பொதுச்சத்தென்று பொது பணம் பொது பொருள் என்று வந்துவிட்டால் அதன் உரிமையை பாதுகாத்துகின்றார்கள், அதற்குரிய ஹக்கை கொடுப்பதில் அவர்கள் கொடுப்போக்கு செய்கிறார்கள். ஊரை சொல்ல மாட்டேன், மாவட்டத்தை சொல்ல மாட்டேன், நமது நாட்டிலே பிரசித்தி பெற்ற மிக மிகவும் அதாவது அறிமுகமான ஒரு மாகாணம் தான். அருமையானவர்களே, அந்த மாகாணத்தின் சிட்டியிலே தலைநகரிலே கிட்டத்தட்ட 35 கடைகள் மிகப்பெரிய ஒரு மஸ்ஜிதுக்கு இருக்கிறது. அந்த பெரிய சிட்டி, பெரிய பஜார், அன்பாண்டவர்களே, ஒரு கொழும்பு போன்ற தலைநகரிலே ஒரு கடையை வாடகை கெடுப்பதாக இருந்தால் 5,000 ரூபாவுக்கு தருவார்களா, 10,000 ரூபாவுக்கு தருவார்களா? இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட 30-40,000 ரூபாய், 50,000 பொறுமதியாகத்தான் இருக்கும். கொழும்பு போன்ற தலைநகரமான மிகப்பெரிய ஒரு சிட்டியிலே அதாவது 35 கடைகள் ஒரு மஸ்ஜிதுக்கு சொந்தமாக இருந்தன. இன்றும் கூட அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளைய கியாமத்துடைய நாளையில் எப்படி அல்லாஹ்விடம் பதில் செல்வார்களோ தெரியாது, மௌத்துடைய நேரத்தில் எப்படி கலிமா செல்வார்களோ தெரியாது. அந்த பஜார்ல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுடைய கடைக்கு இன்றும் கூட கொடுக்கப்படுவது 1,500 ரூபாய். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பாந்தவர்களே, நம்முடைய சொத்து செல்வம் என்றால், நம்முடைய கடை வீடு என்றால் இப்படி நாம் பார்த்திருக்கிறோமா? இப்படி யோசித்துக் கொண்டிருப்போமா? எவ்வளவு வளர்க்காடுவோம், எவ்வளவு போராடுவோம், ஆனால் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு சொந்தமான அந்த கடையிலே வியாபாரம் புரிகிறார், தொழில் புரிகிறார். அன்பாந்தவர்களே, மாதாண்டம் 35,000 ரூபாய் பொறுமதி வாய்ந்த அந்த கடைக்கு கொடுக்கப்படுவது 1,000 ரூபாய் என்று சொன்னார். 33,500 ரூபாய் பள்ளியுடைய பணத்தை இவர் மடக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். அதை வியாபார பொருளை வைத்து வியாபாரம் செய்கிறார் என்றால் அந்த பணம் ஹராம் மட்டுமல்ல, வியாபாரம் ஹராம், உண்பது ஹராம், குடிப்பது ஹராம், குடும்ப வாழ்க்கை நடாத்துவது ஹராம். எப்படி அல்லாஹ்விடம் பதில் சொல்ல போகிறார்கள்? அன்பாந்தவர்களே, மதுபானம் மட்டுமல்ல ஹராம், விபச்சாரம் மட்டுமல்ல ஹராம், பட்டி மட்டுமல்ல ஹராம். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு, ஒரு பாடசாலைக்கு, ஒரு மதரசாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிய பணத்தை சரியாக கொடுக்காமல் அதிலே குறைவு செய்வார்களேயானால் அந்த பணமும் சுத்த ஹராம். அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே இவரிடம்தான் கடுமையான கேள்விகளை கேட்பார். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எதனோடு விளையாடினாலும் பள்ளி சத்தோடு விளையாடாதீர்கள், பாடசாலை சத்தோடு விளையாடாதீர்கள், மதரசா சத்தோடு விளையாடாதீர்கள். இருக்க இருக்க அல்லாஹ் சோதித்துக் கொண்டேதான் இருப்பார். எலி கண்ணிக்கு மாற்றம் வரைக்கும் தெரியாது, அல்லாஹ் பிடித்துத்தான், அவகாசம் அளித்துத்தான் பிடிப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. எனவே தான் பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையாக முன்பு ஒருவேளை இருக்கலாம், அது எங்களுக்கு முன்மாதிரி அல்ல. பெற்றோர்களாக இருந்தாலும் கூட, முன்னோர்களாக இருந்தாலும் கூட, நன்மையான காரியத்துக்குத்தான் அவர்கள் நமக்கு வழிகாட்டிகள், அதற்குத்தான் முன்மாதிரிகள். பாவத்துக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்வதற்கு எந்த தாய் சந்திருக்கும் வழிபடக்கூடாது, எந்த முன்னோர்களுக்கும் வழிபடக்கூடாது. அன்பாந்த சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே தான் அல்லாஹ் அளித்த சொத்து செல்வத்திலே இருந்து தன்னுடைய ஊருக்கு செலுத்த வேண்டிய முதற் பணம் தான் நம்முடைய மஸ்ஜிதுக்கு செலவழிப்பது, மஸ்ஜிதுக்காக பாடுபடுவது. இரண்டாவது, நாம் கற்ற பாடசாலைகள், நாம் கற்று வெளியேறுகின்ற அந்த அரசாங்க பாடசாலைகள். இன்று நாம் ஒரு காலிலே ஒப்பந்த சைன் பண்ணுவதாக இருந்தாலும், தனது பெயரை முழுமையாக எழுதுவதாக இருந்தாலும், இன்னொரு கடிதம் வரைவதாக இருந்தாலும், மார்க்கருவை விளங்குவதாக இருந்தாலும், அதற்கு ஊண்டு சக்தியாக இருந்தது நம்முடைய பாடசாலை அறிவுகள். பாடசாலையை கற்ற கல்விகள் அன்பாந்தவர்களே, அந்த பாடசாலைக்குரிய ஹக்குகளை மறந்துவிடக் கூடாது. அது நம்முடைய மகதரே போல தான் பிறந்து வளர்ந்த வீட்டிலிருந்து திருமணம் முடித்து விட்டு சென்றால் தாய் தந்தையை மறக்க முடியாது போல, மகதரே மறக்க முடியாது போல, எல்லாம் ஒரு டாக்டரானாலும், ஒரு இன்ஜினியரானாலும், ஒரு தனவந்தரானாலும், தனக்கு கை கொடுத்த தான் கற்ற பாடசாலை மறக்க கூடாது, அந்த மதரசாவை மறக்க கூடாது. அவைகளுக்கும் செலுத்த வேண்டிய கல்விக்காக வாரி வழங்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அன்பாந்தவர்களே, அந்நிய பாடசாலைகளை விட நமது பாடசாலை நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டால் கல்வி கற்பதற்கென்று எத்தனையோ திறமையான மாணவர்கள் இருக்கிறார்கள். கல்வியை மேம்படுத்த முடியாமல், தனியார் வகுப்புக்கு வசதி இல்லாமல் எத்தனையோ மாணவர்கள் இலை மறிகாய் கொண்டு மறைவாக இருக்கிறார்கள். காலையில் போராடி உணவின்றி உணவு எடுப்பதற்கு வசதி இல்லாமல், காலை போத்தனம் இல்லாமல் வறுமையோடு பட்டணியோடு இருக்கக்கூடிய எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறார்கள். பாடசாலைக்கு தேவையாக எத்தனையோ கட்டிடங்கள், எத்தனையோ மின் விசிறிகள், எத்தனையோ தளபாடங்கள் பாடசாலைக்கு தேவையாக இருக்கின்றன. கல்விக்காக செலவழியுங்கள். கல்வி செல்வம், அழியா செல்வம் என்று சொல்வார்கள். நம்முடைய முயற்சியின் மூலமாக ஒரு மாணவன் படித்து ஒரு பட்டதாரியாக மாறிவிட்டால், மதரசாவில் கால் பதித்து 7 வருடம் கற்று ஒரு ஆலிமாகிவிட்டால், அன்பாந்தவர்களே, நாம் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து அடைவதற்கு இந்த ஒரு அமல் மாத்திரம் போதும். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த வகையில் நம்முடைய ஊர் பள்ளிவாசல், நாம் கற்ற பாடசாலைகள், அதே போன்ற ஊரில் இருக்கக்கூடிய அரபு மதரசாக்கள், அன்பாந்தவர்களே, தினமும் நமக்கு நமது ஊரிலே காலையில் நேர காலத்தோடு தகச்சுதிலே முதன் முதன் எழுந்து அல்லாஹ்விடம் இருக்கிறோம் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் என்றால் அதுதான் மதரசா மாணவர்கள், அரபு கலாசாலை மாணவர்கள். அன்பாண்டவர்களே, நாம் இரவு தூங்கிவிட்டால் பதிலுக்கு உதிக்கிறோம். ஒவ்வொரு ஊரிலும் முதன் முதல் விழித்து சகஜத்தில் தங்கி கதறி அல்லாஹ்விடம் கண்ணீர் வடிக்கின்ற ஒரு கூட்டம் தான் மதரசா மாணவர்கள். 4 மணியில இருந்து 10 மணி வரைக்கும் காலல்லா காலரசுருல்லா குர்ஆன் ஹதீஸோடு இருப்பவர்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் படித்துக் கொண்டிருப்பவர்கள். இவர்களை விட சிறந்த ஒரு கூட்டம் உலகத்தில் எவர்களும் கிடையாது. இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட சொல்கிறார்கள், இனிமை படிக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய துஆ எவ்வளவு வேகம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தெரியுமா? ஒருவர் ஈட்டியில இருந்து ஈட்டியிலே அண்டை வைத்து விட்டால் அது எவ்வளவு வேகமாக போய்விடுமோ அதை விட வேகமாக அல்லாஹ் அரிசை உசுப்பக்கூடிய சக்தியை அல்லாஹ் இனிமை படிக்கக்கூடிய இந்த மாணவனுடைய துஆவுக்கு வைத்திருக்கிறான். நாம் கேட்கின்ற துஆ வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் என்றால் இவருடைய துஆ அண்டை விட வேகமாக அல்லாஹ் அரிசை தட்டுகிறது. அதனால் அந்த மதரசாக்களுக்காக வேண்டி பணத்தாலும் பொருளாலும் உதவி செய்து அந்த துஆ பரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அந்த துஆவுக்கு ஆளாகுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே தான் உடல் ரீதியான வணக்க வழிபாடுகள் பங்கெடுப்பது போல பொருள் ரீதியான இந்த வணக்க வழிபாடுகளை மறக்காதீர்கள். கபருடைய பிசினஸை மறக்காதீர்கள். 10 ரூபா தேடினாலும் 1 ரூபா சதக்கா கொடுக்கும் என்று சொல்வார்கள். எனவே தான் சதக்கா என்பது அனைத்து ஏழைகளுக்கும் கொடுக்க முடியுமான ஒன்று. திட்டமிட்டு சீர்களை சேர்த்து அதாவது மதர்சாக்களுக்கு உதவி செய்ய முடியும், பள்ளிகளுக்கு உதவி செய்ய முடியும், பாடசாலைக்கு உதவி செய்ய முடியும். குருநாகல் மாவட்டத்திலே வட மாகாணத்திலே கொலை வியாபாரம் செய்யக்கூடிய கப்பூர் போல விற்கக்கூடிய ஒரு மனிதர், அன்பாண்டவர்களே, 4 ஆண்டம் தான் சந்தைக்கு சென்று வந்து ஒரு டில்லிலே பணங்களை சேகரித்திருக்கிறார். ஒரு வருடம் கழிந்து 2 வருடம் கழிந்ததற்கு பின்னால் அப்பாடசாலைக்கு ஒரு காணி வாங்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அந்த காணிக்காக வேண்டி முதன் முதல் கொடுத்த பணம் இந்த கொலை வியாபாரம் செய்யக்கூடிய கப்பூர் போல விற்கக்கூடிய மனிதர்தான். அதை உடைத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் பணமாக இருந்தது. அன்பாந்தவர்களே, அதை கேட்டதற்கு சொன்னார், நான் கற்ற பாடசாலை, நான் கல்வி படித்த பாடசாலை, எனக்கு எல்லா விடயங்களை படிப்பதற்கு கை கொடுத்த பாடசாலை, அதற்குரிய நன்றியாக நன்றியுள்ள அடியானாக நான் நடத்தக்கூடாதா என்றதை எண்ணி அதை முற்பணமாக கொடுக்கிறார். மாஷா அல்லாஹ், அந்த பணத்துடைய பறக்கத்தின் காரணமாய் 2 வருடம் கழியவில்லை. அல்லாஹ் அவருக்கும் அவரது மனைவிக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்து விட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, எந்த ஏழைகளுக்கும் பள்ளிக்கோ மதரசாவுக்கோ பாடசாலைக்கோ உதவி செய்ய முடியாது என்று கூற முடியாது. எனவே தான் ஒவ்வொருவர்களும் விழிப்புணர்ச்சியோடு இருங்கள், பொறுப்புணர்ச்சியோடு வாழுங்கள். பிள்ளைகளுக்கு பணம் சேகரிப்பது போல சொத்து சேகரிப்பது போல என்னுடைய கபருடைய பிசினஸை மறந்து விடாதீர்கள். கபருக்கு நிரந்தர நன்மையாக ஏரியாவில் நிலைநாட்டி விட்டு செல்லுங்கள், சாவனையை படைத்து விட்டு செல்லுங்கள். இதுதான் பாக்கியம் என்று சொல்லலாம், இதுதான் அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த வகையில் தர்மம் கொடுப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கத்தான் செய்கின்றன. இதே நேரத்தில் காலத்தின் தேவை கருதி நாட்டுடைய சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். மத்திய மாகாணத்திலே அந்த கண்டிவால் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு இன்று அவர்கள் மிகப்பெரிய கவலை கீழமாக கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்காக நாடு ரீதியாக ஊர் ரீதியாக பணம் சேகரிக்கப்படுகிறது. உங்களது ஊரிலும் அம்மக்களுக்கு அழித்து விற்பதற்காக வேண்டி பணம் திரட்டப்படுகிறது. இந்த ஜும்மாவுடைய தினத்திலே ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சகங்களில் அருமையானவர்களே, கூடுதலான சக்திக்கு ஏற்றவாறு பணத்தை கொடுத்துதவுங்கள். அள்ளி கொடுக்கும் கடன்களுக்கு அல்லாஹும் அள்ளி கொடுப்பான். அல்லாஹ் நல்லதியார்களே, சதக்கா கொடுக்குகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஒரு மலக்கானவர் இப்படி துஆ செய்கிறார், அல்லாஹும் ஆதி மும்பிகன் கலபா, யா அல்லாஹ், நல்ல வழியில் செலவழிக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீ பரக்கத் செய்வாயாக. எந்த மனிதர்கள் இறைவழியில் பயன்படுத்தாது, நற்காரியங்களுக்கு வாரி வழங்காது, உலோபித்தனம் செய்கிறார்களோ, கண்டத்தனம் செய்கிறார்களோ, அவர்களின் கழிவையும் நஷ்டத்தையும் கொடுப்பாயாக என்று ஒரு மலக்கு இப்படி பதுவா செய்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பாந்தவர்களே, அந்நியவர்கள் சூழப்பட்ட ஒரு பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது உடைமை, உடல்கள், பொருட்கள், கடை, சொத்து, செல்வம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதிகமாக சதக்கா செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள். காற்றுக்கு இல்லாத, நீருக்கு இல்லாத, நெருப்புக்கு இல்லாத மிகப்பெரிய சக்தியை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சதக்கா தர்மத்துக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த வகையில் நமக்கு ஒரு காப்புறுதியாக, இன்சூரன்ஸாக தரப்பட்ட இந்த சதக்காவிலே இந்த பண ரீதியான வணக்க வழிபாடுகள் ஊக்கமுள்ளவர்களாக, ஆர்வமுள்ளவர்களாக ஆகுவதற்கு வல்லவனம் வா என் அனைவருக்கும் தோல்விக்கு தருவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயா, எங்களை பெற்றெடுத்த மாதா பிதாக்களின் பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ், நீ தந்த ஞாபகத்துக்களை பாதுகாத்து அருள்வாயாக. எல்லா பிரச்சனைகளின் சோதனைகளுக்கும் எமது கரங்களை முற்படுத்தி செய்த பாவச்சீர்கள் தான் காரணம். யா அல்லாஹ், எமது பலவீனத்தை முறையிடுகிறோம். யா அல்லாஹ், எமது குறைபாடுகளை முறையிடுகிறோம். யா அல்லாஹ், நாம் என்றாலும் நாம் தவறு செய்யக்கூடிய மக்களாக இருந்தாலும் உன்னை நம்பியவர்கள். யா அல்லாஹ், உன்னை பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு பறிபோன சொத்துக்களை மீட்டிக் கொடுப்பாயாக, ஆறுதல் அளிப்பாயாக, சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தருவாயாக, பறிபோன சொத்துக்களை பல மடங்களாக மீட்டிக் கொடுத்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு கொடுப்பாயாக. எல்லா நாடுகளிலும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துவாயாக, அமைதி நிலவ செய்வாயாக, சந்தோஷமாக சுதந்திரமாக தனது அனுஷ்டானங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலைமை நீ உருவாக்குவாயாக. சொர்க்கத்து கந்தரக்காரர்களாக என் அனைவரையும் ஆக்கிருவாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹ்.